السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فهو المهتد، ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وذا النون إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه، فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ். அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் முழு உலக மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக வேண்டி, முழு உலக மக்களையும் நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இறுதி வேதம் அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு இறக்கி வைத்திருக்கின்றார். இந்த அல் குர்ஆன் சட்டதிட்டங்களை பேசுவதை போன்று, மறுமையுடைய வாழ்வை பற்றி பேசுவதை போன்று, கபருடைய பர்சகுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதை போன்று, இந்த உலகத்தில் வாழ்ந்த முன்னோர்களை பற்றி, நபிமார்கள், நபிமார்கள் அல்லாதவர்கள், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்த முன்னோர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுவதை போன்று, 25 நபிமார்களை பற்றி அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய வரலாறுகளை, வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல விடயங்களை அல்லாஹு தஆலா பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த நபிமார்களுடைய வேதங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள், மார்க்கங்கள், இவைகளை அல்லாஹ் பேசுகின்ற அதே நேரத்தில் அந்த நபிமார்களுடைய இயற்கை தன்மைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு மனிதனிடத்தில் காணப்படுகின்ற இயல்பான பண்புகள், இயற்கை தன்மைகள், இவைகளை அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களை பற்றி பேசுகின்ற போது, அவர்கள் மனிதர்கள் தான், மனித குலத்தில் இருந்துதான் அவர்கள் நபியாக ரசூலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி மனிதர்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், இவர்களுடைய இயற்கை தன்மைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா விசேஷமாக 4 நபிமார்கள், மிகவும் உன்னதமான நபிமார்கள்,
அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மூலம் ஏற்பட்ட கோபம் என்ற இயல்பு தன்மையை அல்லாஹ் குர்ஆனில் பேசிக் கொண்டிருக்கிறார். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களில் மிக அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நபியாக, மிக அவசரமாக கோபம் ஏற்படக்கூடிய ஒரு நபியாக மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆன் வர்ணிக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு நான் பேச வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஷைத்தானுடைய உணர்வுகளின் மூலமாக, ஷைத்தானுடைய தூண்டுதலின் மூலமாக ஏற்படுகின்ற கோபத்தை அல்ல. குர்ஆன் 24 இடங்களிலே அல்லாஹ் கோபம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த 24 இடங்களில் 19 இடங்களில் அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை பற்றி பேசுகிறான், நான் கோபிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒன்று அவனுக்கு கோபம் ஏற்படும். உலகத்தை அழிப்பது கூட அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு. உலகத்தில் அழிவுகளை ஏற்படுத்துவதென்பது அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலா கோபித்திருக்கிறான், அவன் கோபப்படக்கூடியவன். பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு நாம் பல 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 பாக்கியங்களை செய்திருக்கிறோம், அருட்கொடைகளை செய்திருக்கிறோம், உலக நியமத்துக்களை வாரி வழங்கி இருக்கிறோம், குழுவின் பையதா சிவா ரசப்பனாக்கும். ஏ பனு இஸ்ரவேலர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை பார்த்துக் கொள்கிறான், குழுவின் பையபா சிமா ரசப்பனாக்கும், நாம் உங்களுக்கு தருகின்ற பாக்கியங்களை, அருட்கொடைகளை, உணவுகளை, ரிஸ்குகளை நீங்கள் சாப்பிடுங்கள், அதை அனுபவியுங்கள், அதை உட்கொள்ளுங்கள். வல சத்தகவு பி, இந்த பூமியில் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது, அளவு மீறக்கூடாது, குழப்பங்களை செய்யக்கூடாது, பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடாது, பிளவுகளை உண்டு பண்ணக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், ஃபயஹில்ல அலைக்கும் கவபி, நீங்கள் இந்த பூமியில் குழப்பங்களை செய்தால், அநியாயங்களை செய்தால், அடாவடித்தனங்களில் ஈடுபட்டால் என்னுடைய கோபம் உங்களை வந்து சேரும், நான் உங்கள் மீது கோபித்துக் கொள்வேன் என்று பல இடங்களில், சுமார் 19 இடங்களில், 24 இடங்களில் கோபங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது 19 இடங்களில் தன்னுடைய கோபத்தை பற்றி பேசுகிறான். என்னுடைய கோபத்தினால் இந்த உலகத்தில் காபிர்களை நான் அழித்திருக்கிறேன், என்னுடைய கோபத்தினால் பாவிகளை அழித்திருக்கிறேன், என்னுடைய கோபத்தினால் முனாஃபிகீன்களை அழித்திருக்கிறேன், என்னுடைய கோபத்தினால் வேதக்காரர்களை அழித்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் 19 இடங்களில் தன்னுடைய கோபத்தை பற்றி பேசுகிறார். அதே நேரத்திலே 5 இடங்களில் மனிதர்களுடைய இயல்பு தன்மைகளில் ஒன்றாகிய மனித கோபத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய கோபம், இவர்கள் கோபப்பட்ட சந்தர்ப்பங்கள் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் பேசுகின்ற கோபம், மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கோபம், அந்த கோபம் சுயநலத்துக்காக வேண்டி, தனது விருப்பத்துக்காக வேண்டி, தனது ஆசைக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கோபம் அல்ல, அது ஷைத்தானுடைய கோபம், அது பழிக்கப்பட்ட கோபம், அது தடுக்கப்பட்ட கோபம், அது ஷைத்தானுடைய செயல்களில் ஒன்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு கோபம் இருக்கிறது, அதான் நான் பேசக்கூடிய குர்ஆன் பேசுகின்ற கோபம், அல் வபதுல் மஹ்மூத், இஸ்லாம் வரவேற்கின்ற கோபம், இஸ்லாம் வலியுறுத்துகின்ற கோபம். அந்த நேரத்தில் ஒருவருக்கு கோபம் வரவில்லை என்றால் எங்களுடைய காசையில் நாங்கள் சொல்வோம் ரோஷம் இல்லாதவர், வெட்கம் இல்லாதவர் என்று நாங்கள் சொல்வோம். இந்த கோபத்தை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது, நபிமார்களிடத்தில் இந்த கோபம் ஏற்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான கோபங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபத்தை பற்றி சொல்கிற போது, ஒரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக, தனது சுயநலத்துக்காக, தனது விருப்பத்துக்காக, தனது ஒரு காரியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபிக்க மாட்டார்கள். கோபம் ஏற்பட்டால் யாரையும் பணி தீர்க்கவும் மாட்டார்கள். மாபரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் சொல்றாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் அல்ல, எந்த ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பினத்திற்கும் அடித்தது கிடையாது. ஷைஅன் என்ற வார்த்தையை மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாவித்து சொல்கிறார்கள், மனிதர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய எந்த படைப்புக்கும் தனது கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தது கிடையாது. வலா ஹாதிமன் வலா இம்ராஅத்தன், மனைவிமார்களுக்கும் அவர்கள் அடித்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த அவர்களுடைய பணியாட்கள், வேலைக்காரர்கள், பணிவிடை செய்யக்கூடியவர்களுக்கு கூட தனது கையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தது கிடையாது, அவர்களோடு கோபப்பட்டது கிடையாது சுயநலத்துக்காக வேண்டி. ஆனால் இரண்டு சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுவார்கள். முதலாவது சொன்னார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் களங்களில், யுத்த களங்களில் அவர்களுக்கு கோபம் ஏற்படும், தாக்குதல்களுடைய நேரத்தில் கோபப்படுவார்கள், ஆனால் அநியாயம் செய்ய மாட்டார்கள், கோபப்படுவார்கள், போர்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரண்டாவது சந்தர்ப்பம், எப்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், தீனில், இஸ்லாத்தில், ஈமானில் குறைபாடு ஏற்படுமோ, தீனுடைய விடயத்தில் குறை ஏற்படுகின்ற போது, மார்க்க விவகாரங்களில் குறை ஏற்படுகின்ற போது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உலகத்தில் உதாசீனம் செய்யப்படுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களில், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட பல நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி, சமூக நலனுக்காக வேண்டி, நீதிக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட வரலாறு ஏராளமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோபத்தை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்றார்கள். தனது மூத்த சகோதரர், தன்னை விட 3 வருடம் வயதிலே மூத்தவர், பனு இஸ்ரவேலர்களின் மூலம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவும் நேசிக்கப்பட்ட ஒருவர், விரும்பப்பட்ட ஒருவர் தான் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த சகோதரர். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பனு இஸ்ரவேலர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய தீனை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹ் இந்த நிகழ்வை பேசியிருக்கிறான். சூரா அல்-ஆராஃப், சூரா தாஹா. அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல நாட்களுக்கு பின்னால் எகிப்துக்கு வருகிறார்கள். அவர்களுடைய சமூகம் அந்த வாழக்கூடிய பிரதேசத்துக்கு வருகிறார்கள். வருகின்ற போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர எல்லோரும் மதம் மாறிவிட்டார்கள். மாட்டை வணங்கக்கூடிய ஒரு மிருகத்தை வணங்கக்கூடிய இணை வைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பல வருட முயற்சிக்கு பின்னால் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட சமூகம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உதறி தள்ளிவிட்டு சிலை வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி என்பதை போன்று அவர்கள் ஒரு மனிதர். கோபப்படுகிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் தனது சமூகம் அல்லாஹ்வுடைய கட்டளையை உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தீனுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறொரு கலாச்சாரத்தை வேறொரு மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதை பேசுகின்றான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்தை நோக்கி வருகிறார்கள். வருகின்ற போது மிகவும் கவலையோடும் மிகவும் கோபத்தோடும் வருகிறார்கள். வந்து அந்த சமூகத்தை பார்த்து சொல்கிறார்கள், நான் உங்களை மட்டும் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்றதற்கு பின்னால் மிக மோசமான ஒரு வணக்கத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சமூகத்தை பார்த்து எச்சரித்து விட்டு அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தனது சகோதரர் தன்னை விட வயதில் 3 வருடம் மூத்தவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் அந்த சமூகத்துடைய பொறுப்பை கொடுத்துவிட்டு போனார்கள். எனவே நீதான் இந்த வணிகத்துக்கு காரணம் என்று, எனது சகோதரன் ஹாரூன் தான் இந்த சமூகத்துடைய வணிகத்துக்கு காரணம் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அகத விரக்தி அகீஹி யஜுர்ருஹு இலை, தனது நாணாட தலையை பிடித்து இழுக்கிறார்கள். தனது சகோதரனை அடிக்க வேண்டும், கோபத்தின் வெளிப்பாடு, அவரை காக்க வேண்டும். சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சபையோருக்கு முன்னால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டு தனது சகோதரனை அடிப்பதற்காக வேண்டி முன் வருகிறார்கள், கழுத்தை பிடித்து இழுக்குகிறார்கள். இப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்களும் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள், ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள், தன்மைகள் வித்தியாசப்படும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று கோபப்படக்கூடியவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியானவர்கள், மிருதுவானவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு குழந்தையை கொடுத்தான், இஸ்ஹாக் என்ற ஒரு குழந்தையை கொடுத்தான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் தான், தன்மையில் வித்தியாசம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், குலாமுல் ஹலீம், அவரு சகிப்பு தன்மையுள்ள பொறுமையுள்ள பிள்ளை, பொறுமையானவர். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், குலாமுல் அலீம், அறிவாளி, விவேகமானவர், அறிவுள்ளவர், அறிவுள்ள குழந்தை என்று அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான். அதனால்தான் அவருடைய பிள்ளை யாகூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த பரம்பரையிலே பல நபிமார்கள் உருவாகினார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், தனது சகோதரனை பார்த்து காரணத்தை சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரனே, என்னுடைய தலையை பிடிக்க வேண்டாம், என்னுடைய தாடியை பிடித்து எனக்கு அடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். நான் இந்த சமூகம் வணிக வருகின்ற போது, சிலை வணக்கத்தில் ஈடுபடுகின்ற போது அவர்களை நல்வழிப்படுத்தினேன், அவர்களுக்கு உண்மையை சொன்னேன், மார்க்கத்தை சொன்னேன், என்னுடைய பேச்சை அவர்கள் கேட்கவில்லை, காது ஐயக்துலூனனி, அவர்கள் என்னை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள், என்னை கொள்ளுவதற்கு வந்து விட்டார்கள். ஏன்? அந்த பனு இஸ்ரவேலர்கள் நபிமார்களை கொலை செய்யக்கூடியவர்களாக அல் குர்ஆன் அவர்களை வர்ணிக்கின்றது. ஒரே நாளிலே 70,000 மனித உயிர்களை அல்ல, நபிமார்களுடைய பரிசுத்த உயிர்களை பறித்த சமூகம், 70,000 நபிமார்களை கொலை செய்த சமூகம். அதனால் தான் அவர்களுடைய வரைவிலக்கணத்தை அல்லாஹ் சொல்கிற போது குர்ஆனில் பல இடங்களில் யக்துலூனன் நபியீன் யக்துலூனல் அம்பியா. நபி என்ற அரபு பதத்துக்கு இரண்டு பன்மைகள் உள்ளன, ஒன்று நபியோன், இரண்டாவது அன்பியா. இரண்டு பன்மை பெயர்களையும் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் நபிமார்களை கொலை செய்த சமூகம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை அடையாளப்படுத்துகிறான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கொலை செய்து விடுவார்கள் என்பதற்காக அந்த பயத்தினால் தான் அவர்கள் செய்வதை நான் பார்த்து கொண்டிருந்தேன், மனதால் வெறுத்தேன், என்னால் தடுக்க முடியாமல் போய்விட்டது, என்னை கொல்லுவதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள், அதனால் தான் அவர்களை நான் தடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், லா துஷ்மித் பியல் அஅதா. மூசாவே, என்னுடைய சகோதரனே, எனது தம்பியே, நீங்க எனக்கு அடிக்கின்ற போது இந்த பனு இஸ்ரவேலர்கள் எங்களுடைய விரோதிகள், இவர்கள் நீங்கள் எனக்கு கோபத்தினால் அடித்தீர்கள் என்றால் நாம் பிளவுபடுவதை, தந்தை பிடித்துக் கொள்வதை, எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எனக்கு அடிப்பதை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள். கனிமானவர்களே, உலகம், உலகத்தில் வாழ்கின்றவர்கள் துன்பத்தில் இருக்க வேண்டும், நாம் மாத்திரம் இன்பமாக இருக்க வேண்டும் என்று வாழ்கின்ற சமூகம் தான், வாழ்ந்த சமூகம் தான் இந்த பனு இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகின்ற சமூகம். மற்றவர்கள் அழ வேண்டும், நாம் சிரிக்க வேண்டும். மற்றவர்கள் பசியோடு இருக்க வேண்டும், நாம் புசிக்க வேண்டும். மற்றவர்கள் சாக வேண்டும், நாம் வாழ வேண்டும். உலகத்தில் எங்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆயிரம் வருடமாவது உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று உயிருக்கு ஆசைப்படுகின்ற சமூகம் என்று குர்ஆன் அவர்களை வர்ணிக்கின்றது. என்ன சொன்னாங்க இன்றைக்கு நானும் நீங்களும் தான் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள், நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறோம், இரண்டு பேர்கள் தான் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தௌராத் உண்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த யூத சமூகம் மதம் மாறி இருக்கிறார்கள், மாட்டை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எனக்கு அடித்தால் இவர்கள் அதை பார்த்து சிரிப்பார்கள். கண்ணியமானவர்களே, எவ்வளவு கோபத்தோட வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுது அல்கல் அல்வா, அவருடைய கையில தௌராத் வேதம் இருந்துச்சு, தௌராத் வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க, கோபத்தால தௌராத் வேதத்தை கூட கீழே போட்டு உடைச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு கோபம். ஆனா சகோதரர் என்ன சொன்னார் காதுக்குள்ளால, அடிக்கும் போது, அடிக்க நெருங்குகின்ற போது என்ன சொன்னார், பல அதுஷ்மித் பியல் ஆதா, இந்த யூதர்கள் எங்களை பார்த்து சிரிப்பார்கள், இவர்கள் எங்களுடைய விரோதிகள். அந்த பரம்பரையில வந்தவங்க தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, எங்கட குடும்பம் தான் இவங்க என்றாலும் விரோதிகள். இவங்களை சிரிக்க வைக்கவானாம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோபம் அடங்கி விடுகிறது, கைதட்டி சிரிப்பார்கள். முஸ்லிம்கள் பிளவுபட்டால் உலகம் சிரிக்கும், முஸ்லிம்கள் பிரச்சனைப்பட்டால் உலகம் சிரிக்கும் அன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்து விட்டார்கள், இவர்கள் எங்களை பார்த்து சிரிப்பார்கள், சிரிப்பதற்கு காரணமாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்றவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது கோபத்தை அடக்கி விடுகிறார்கள். கண்ணியமானவர்களை அடக்கிவிட்டு துஆ செய்கிறார்கள், ரப்பி வஃபிர் லி வலி அகி வஅத்கில்னா ஃபி ரஹ்மதிக், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் கோபத்தால் அவசரப்பட்டு இந்த சமூகத்துக்கு முன்னால, யூத சமூகத்துக்கு முன்னால நான் கேவலப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடு, அவர்கள் இணை வைப்பதை பார்த்து கொண்டிருந்த எனது சகோதரன் ஹாரூனையும் மன்னித்து விடு. துஆ செய்யறாங்க, அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க. இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே கோபப்பட்டார்கள். இந்த கோபத்தை குர்ஆன் படித்து பேசவில்லை, இந்த கோபத்தை குர்ஆன் புகழ்ந்து பேசுகிறது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஏற்பட்ட குறை, தீனில் ஒரு குறை ஏற்படுகிறதா, மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதா, மார்க்கத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறதா, அல்லாஹ்வுடைய கட்டளை உதாசீனம் செய்யப்படுகிறதா? நபிமார்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள். அந்த கோபத்தை குர்ஆனில் இரண்டு இடங்களிலே அல்லாஹ் பாராட்டி பேசியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வந்தார்கள். இரண்டு நிகழ்வுகளை சொல்கிறார்கள். வீட்டில் ஒரு தப்பு நடக்குதா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்குதா? ஹதீஸ் சொல்லுது, அந்த வாப்பா, அந்த வீட்டுடைய பொறுப்புதாரி, அவருக்கு வெட்கம் இருக்குமாக இருந்தால், அவருக்கு ரோசம் இருக்குமாக இருந்தால், வீட்டில் நடக்கின்ற பாவத்தை தைரியமாக அவர் தடுக்க வேண்டும். அவருக்கு கோபம் வர வேண்டும், கோபம் வார இடத்துல கோபம் வர வேண்டும், ஆனால் கோபத்தை நிதானப்படுத்த வேண்டும். அதுக்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரழியல்லாஹு அன்ஹு, மனஸ்து உதித பலம் யகதப் ஃபஹுவ இமாம். கோபம் வார இடத்துல யாருக்கு கோபம் வரலையோ, எல்லா அனாச்சாரமும் வீட்டில் நடக்குது, பாப்பா பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிறார். எல்லா அனாச்சாரத்தையும் பாவத்தையும் அநியாயத்தையும் அந்நிய கலாச்சாரங்களையும் மகன் செஞ்சு கொண்டிருக்கிறான். பாப்பா சொல்றாரு, கொடிய மாறன் அப்படித்தான், இன்னைக்கு காலம் அப்படித்தானே, பாப்பாவுக்கு கோபம் வருது இல்ல, அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்குகிறது, தந்தை கோபிக்கவில்லையா? சொன்னார்கள் இமாம் ஷாஃபி ரழியல்லாஹு அன்ஹு, ஃபஹுவ இமாம், அவர் ஒரு கழுதை என்று சொன்னார்கள். என் குர்ஆனும் கழுதையை பற்றி பேசியிருக்கிறது. தெரிந்ததை அமல் செய்யாதவர்கள், படித்ததை நடைமுறைப்படுத்தாதவர்கள், விளங்கியதை வாழ்க்கையில் செய்யாதவர்களை குர்ஆன் சொல்கிறது, கமசலில் ஹிமார், அவர்கள் கழுதை என்று. இமாம் ஷாஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யார் கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்படவில்லையோ அவர் ஒரு கழுதைக்கு சமமானவர் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சொல்றாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வருகின்ற போது எனது வீட்டு வாசலில் கதவுக்கு முன்னால் ஒரு கேட்டி நான் போட்டிருந்தேன், ஒரு திரையை போட்டிருந்தேன். கண்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. ரைஸு ஃபீ வஜ்ஹிஹி கதபன், நபி அவர்களுடைய முகத்தில் கோபத்தை நான் பார்த்தேன். நபியுடைய கோபத்தின் அடையாளத்தை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நபி அவங்களுக்கு சாதாரணமாக கோபம் வந்தா அவங்களுடைய நெத்தி நரம்பு வெளிப்படும், இரண்டு புருவங்களுக்கு இடையிலால் இருக்கக்கூடிய நரம்பு வெளிப்பட்டுவிடும். யுதிர்னுகுல் வபப், நபி அவங்களோட முகத்தை சஹாபாக்கள் வர்ணிக்கும் போது என்ன சொல்றாங்க, சாதாரண கோபம் வந்தா நெத்தி நரம்பு வெளியே வரும். நாங்கள் நினைச்சிருவோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபத்தோடு இருக்கிறாங்க. அதைவிட கோபம் வந்தாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரண்டு கண்ணன்களும் சிவத்துவிடும். இரண்டாவது நபி அவர்களுடைய கோபத்தின் அடையாளம். அதைவிடவும் கோபம் வந்துவிட்டால் தனது சால்வையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த சபையை விட்டும் வேகமாக சென்று விடுவார்கள். இது மூன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபத்தின் அடையாளம். வீட்டுக்கு வாராங்க, ஒரு போர்வை, ஒரு கேட்டின், ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. ஃபீஹி தஸாவீர், அந்த திரையிலே உருவப்படம் இருந்தது. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களுடைய வீட்டிலே சிலை கிடையாது, ஆனால் சிலையின் உருவம் ஆங்காங்கே வந்துவிட்டு போகிறது. முஸ்லிம்களுடைய வீட்டிலே பூசாரிகள் கிடையாது, பூசாரிகளின் ஓசை ஆங்காங்கே வந்துவிட்டு போகிறது. முஸ்லிம்களுடைய வீட்டில் கோயில் கிடையாது, சில போது வரக்கத்தான நேரங்களில் முஸ்லிம் வீட்டுகளுக்குள்ளே கோயில் வந்துவிட்டு போகிறது. முஸ்லிம்களுடைய வீட்டில் சிலைகள் கிடையாது, உருவச் சிலைகள் கிடையாது, ஆனால் உருவப்படங்கள் இருக்கின்றன. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த திரையை கண்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தேன், கோபத்தின் அடையாளம் தென்பட்டது. வேகமாக சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சென்று அந்த திரையை அகற்றி தன்னுடைய கையினால் கிழித்து வீசினார்கள். ஃபஹதகஹு, ஹதீஸில் வருகிறது, கிழித்து வீசினார்கள். வீசிவிட்டு மனைவியை பார்த்து சொன்னார், கோபம் ஏற்பட்டது, அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபித்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் இது போன்ற உருவங்களை வரைவார்களோ எழுதுவார்களோ அவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனையை விட பயங்கரமான ஒரு தண்டனை கிடையாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கோபத்தோடு அந்த நேரத்திலே சொன்னார்கள். இரண்டாவது சம்பவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வருகிறார்கள். தனது மனைவி வாழக்கூடிய ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இருக்கக்கூடிய வீட்டிலே ஒரு அண்ணி ஆண் இருக்கிறார். மகரம் இல்லாத இடத்துக்கு அஜ்நபியான ஒருவர் வாழது அது ஒரு பாவம். ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு அதை கண்ட கோபம் வரணும். மனைவி பிள்ளைகள் யாரோடு பேசுறாங்க, யாரோடு பழகுறாங்க, இது ஒரு ஒரு கணவன் ஒரு பொறுப்புதாரி அவதானிக்க வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும். அதை கண்டால் மனிதன் என்ற அடிப்படையில் அவருக்கு கோபம் வர வேண்டும். ஒருவர் இருக்கிறார், ஒரு ஆண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், சொல்கிறார்கள், எனது கணவருடைய முகத்தில் ஒரு மாற்றத்தை கண்டேன், கோபத்தை கண்டேன். உடனடியாக நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், ஹாதா அகீ மினர் ரழா, இவர் என்னுடைய சகோதரர், நானும் இவரும் ஒரு தாயிடத்தில் பால் குடித்திருக்கிறோம், என்னுடைய பால் குடி சகோதரர், என்னுடைய கூட பிறந்த சகோதரரை போன்று எல்லா உரிமைகளும் அவருக்கு இருக்கிறது, அனந்தர சொத்தை தவிர மற்ற எல்லா உரிமைகளும் இருக்கிறது, அவரை நான் திருமணம் செய்ய முடியாது, அவரோடு எனக்கு தனிமையில் இருக்கலாம், இது இஸ்லாம் கொடுத்த உரிமை. இப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், தாராளம், உங்களுடைய பால்குடி சகோதரர் என்றால் உங்களுடைய கூட பிறந்த சகோதரனுக்கு சமன் என்று தனது கோபத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கிக் கொண்டார்கள். பள்ளி வாசலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட்டிருக்கிறார்கள். மூன்று சந்தர்ப்பங்களை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பள்ளியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது. ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கிறார்கள், பள்ளியுடைய கிபிலாவுடைய திசையில் இருக்கின்ற முன் சுவரிலே ஒருவர் சளியை காரலை சுப்பிவிட்டு சென்றிருக்கிறார். சளி காரல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் தனது கையினால் அதை சுத்தம் செய்தார்கள். தனது கையினால் சுத்தம் செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், உங்களுக்கு துப்ப வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால், சளியை துப்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால், அந்த காலத்தில் பள்ளி வாயில்களில் பாய் கிடையாது, காப்பட் கிடையாது, நிலமாக இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தேவைப்பட்டா கிபிலாக்கு முன்னால துப்பவானாம், உமிழவானாம். ஏன், ஒரு மனிதன் தொழும்போது அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறார், கிபிலாவுக்கும் அவருக்கும் இடையில் இறைவனை அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் கிபிலாவுடைய திசையை முன்னோக்கி துப்பக்கூடாது. விருப்பமாக இருந்தால் உங்களுடைய காலுக்கு கீழால் அல்லது உங்களுடைய இடது திசையிலே நீங்கள் துப்பிக் கொள்ளுங்கள் என்று கோபத்தோடு சஹாபாக்களுக்கு இந்த புத்திமொழியை சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டாவது தடவை, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணி, இம்ராத்துல் சௌதா, ஒரு நீக்ரோ பெண்மணி, பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடிய பெண். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அந்த பெண்ணை காணல, சுபவுக்கு பின்னால காணல. சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, என்ன காரணம் இந்த பெண்ணை காணல? சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த பெண் நேற்று இரவு மரணிச்சிட்டாங்க, அந்த பெண்ணை நாங்க தொழுவிச்சு ஜனாசாவை நாங்க அடக்கம் செஞ்சிட்டோம். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவப்பாகின்ற அளவுக்கு கோபப்பட்டார்கள். அவள ஆதன் சுமூனி, ஏன் இந்த பெண்ணுடைய ஜனாசா செய்தியை எனக்கு நீங்கள் சொல்லவில்லை? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை சுத்தப்படுத்துகின்ற, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கண்ணியப்படுத்துகின்ற, மதிக்குகின்ற இந்த பெண்ணுடைய ஜனாசா தொழுகையில் நான் கலந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஏன் சொல்லவில்லை, ஏன் அடக்கம் செய்தீர்கள், மரண செய்தியை சொல்லவில்லை என்று சஹாபாக்களோடு கோபப்பட்டு விட்டு உடனடியாக சென்று அந்த பெண்ணுடைய கபருக்கு முன்னால் நின்று கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகார்கள் என்பது ஹதீஸில் வந்திருக்கிறது. அந்த குறி அல்லாஹ்வுடைய நல்லடியார். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்தவர்கள், அருளாக வந்தவர்கள், ரஹ்மத்து தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக காணப்பட்டது. என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் தனது அந்த சகிப்பு தன்மையை இழந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு செயல்படுகின்ற நிலைமைகளும் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. குறைஷிகள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களை ஹிஜ்ரத்து செய்வதற்கு தடுக்குகிறார்கள், ஹிஜ்ரத்து செய்ய முடியாமல் தடை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்க்கு சென்று அடி வாங்கி கொண்டு வருகிற போது, இரத்தம் ஓடுகின்ற போது, யாருக்கும் அவர்கள் சபிக்கவில்லை, யாரையும் பதுவா செய்யவில்லை. ஆனால் அது தனக்காக, அந்த வழியை தான் தாங்கிக் கொண்டார்கள், தானாக தாங்கிக் கொண்டார்கள். உஹதிலே கால் உடைக்கப்படுகிறது, பல் உடைக்கப்படுகிறது, தலை உடைக்கப்படுகிறது, யாருக்கும் பதுவா செய்யவில்லை, சாப்பிடவில்லை, அந்த வழியை தான் தாங்கினார்கள். சமூகம் என்று வருகிற போது, இஸ்லாம் என்று வருகிற போது, தீன் என்று வருகிற போது, மார்க்கம் என்று வருகிற போது, ஹிஜ்ரத் என்று வருகிற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அவர்கள் சற்று வித்தியாசமாக செயல்பட்டிருக்கிறார்கள். குறைஷிகள் தடுக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள் தொழுகையில், அல்லாஹும்மா அலைக பி குரைஷ், யா அல்லாஹ், குறைஷிகள் வரம்பு மீறி விட்டார்கள், எல்லையை தாண்டி விட்டார்கள், அவர்களை அழித்து விடுவாயாக என்று. சமூகம் என்று வருகிற போது, தீன் என்று வருகிற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தின் விளைவாக சபித்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 4 ஆண்டு சஃபர் மாதம், 70 ஹாஃபிதுமார்கள் நஜீதுடைய பிரதேசத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். நஜீத் வாசிகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக 70 ஹாஃபிதுமார்கள் அனுப்பப்படுகிறார்கள். இடைவெளியிலே பிஅரு மவுனா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே 70 ஹாஃபிதுமார்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், அநியாயமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, நீங்கள் அனுப்பிய 70 ஹாஃபிதுமார்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலை சுபஹு தொழுகையில் இருந்து ஒரு மாதமாக 4 சமூகத்துக்கு, ஒரு சமூகம் அல்ல, ஒரு கூட்டம் அல்ல, 4 சமூகத்துடைய பெயரை சொல்லி, பனு லஹியான், ஜக்வான், உசையா எனப்படுகின்ற 4 சமூகத்துடைய பெயரை சொல்லி, யா அல்லாஹ், இவர்களை அழித்து நாசமாக்கி விடுவாயா. ஏன் தனக்காக கோபப்படவில்லை? தனது பல் உடைக்கப்பட்ட போது, தனது கால் உடைக்கப்பட்ட போது, தனது தலை உடைக்கப்பட்ட போது, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் சாபமிடவில்லை. சமூகம் என்று வருகிற போது, முஸ்லீம்கள் என்று வருகிற போது, குர்ஆனை சுமந்தவர்கள் என்று வருகிற போது, தீன்தாரிகள் என்று வருகிற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள், பதுவா செய்திருக்கிறார்கள். ஒரு மாத காலமாக 5 தொழுகைகளுக்கு பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 சமூகத்துடைய பெயரை சொல்லி சபித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய கோபம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், எமது கோபம் இஸ்லாமிய சமூகத்துக்காக இருக்க வேண்டும், எமது கோபம் மார்க்கத்துக்காக இருக்க வேண்டும், எமது கோபம் இஸ்லாத்துக்காக இருக்க வேண்டும், எமது கோபம் ஹதீஸுக்காக இருக்க வேண்டும், எமது கோபம் இஸ்லாத்துடைய கடமைகளை பின்பற்றுவதற்காக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, கோபம் அது பணிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல. சில சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் கோபப்படுவதனால் சமூகத்தில் மாற்றங்களும் அல்லாஹுடைய உதவிகளும் அது வருவதற்காக காரணமாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய சமூகத்துக்கு சர்வதேச மட்டத்தில் இழைக்கப்படுகின்ற அநியாயங்கள் இவைகளை நாங்கள் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு முடிந்த துஆக்களை நாங்கள் செய்வோம், முடிந்த நாங்கள் எங்களால் முடிந்த கவலைகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம், உள்ளத்தால் அழுவோம், துஆ செய்வோம். நல்லபடியங்களுக்கு நாங்கள் கோபப்படுவதை இஸ்லாம் குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா நல்லபடியங்களுக்கு கோபப்பட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட சமூகமாக நம் அனைவரையும் ஆக்கியவனாக, யாழ்வர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்வர்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை தருவாயாக. சர்வதேச மட்டத்தில் முஸ்லீம்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயங்களை விட்டும் இஸ்லாத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் நீ பாதுகாத்து தருவாயாக. وآخر دعوان